சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களின் சார்பாக ஒலிபரப்பப்படும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கடந்த பல ஆண்டுகளாய் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள், பயன்பெற்று வருகிறீர்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை குறித்து அறியாத அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்த நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளுக்காக நன்றி கூறுகிறோம். மேலும் நிகழ்ச்சி நிரல் தேவையென்றால் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் உபாகம புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று 7-8 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன், உபாகமம் 7:1-2 வசனங்கள். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். இது மிகவும் கடினமான வார்த்தைகளாக தெரிகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த பகுதியிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொன்னார். இது தனிப்பட்ட விதத்திலே ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி கோபத்தினாலே, எரிச்சலினாலே, பொறாமையினாலே கொலை செய்வது குறித்து சொல்லியிருக்கிறது. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ரட்சாச். ஆனால் இங்கே நேரடியாக அவர்கள் அந்த 7 ஜாதிகளையும் அழிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சராம் என்பதாகும். இதன் பொருள் அழித்துவிடு என்பது. இது பயங்கரமானது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கும் பலர் பழைய ஏற்பாட்டு தேவனை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த எல்லா தேசங்களையும் அழிப்பதை குறித்து அவர்களால் எண்ணி பார்க்க முடியவில்லை. தேவன் மேலும் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 7:3-4 வசனங்கள். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். தேவன் அந்த கட்டளையை கொடுத்ததற்கான காரணத்தை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் பால்வினை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் திருமணம் செய்வார்கள் என்றால் இஸ்ரவேல் சந்ததியை அழிந்துவிடும். மோசேக்கு விஷ கிருமைகளை குறித்து தெரியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் குறித்து தேவன் அறிந்திருந்தார். அந்த ஜனங்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்களாக, ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்தபடினாலே அவர்களை அந்த தேசத்தை விட்டு தேவன் முற்றிலுமாய் அழித்தார். அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களாயும் இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வழிநடத்திவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அவர்களை முழுமையாக அழித்து போட வேண்டும், அவருடைய விக்கிரகங்களை நொறுக்கி போட வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் துப்புரவு செய்ய வேண்டும் என்றே தேவன் அவ்வாறு கூறினார். தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஜனங்களோடு கலப்பு திருமணம் செய்து அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றுவார்கள் என்றால் இந்த வாக்குத்தத்த பூமியை விட்டு இவர்களையும் வெளியேற்றுவேன் என்றார். இருந்தாலும் தேவன் நேசிக்கிற ஆண்டவர் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இந்த கட்டளைகளை எல்லாம் அவர்களுக்கு அவர் கொடுப்பதற்கு காரணமே அவர்கள் மேலே அவர் வைத்திருந்த அன்புதான். உபாகமம் 7:6-7 வசனங்களை பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். எண்ணிக்கையிலே அதிகமான மக்களை கொண்ட தேசமாக அவர்கள் இல்லை. சீனாவையோ இந்தியாவையோ அல்லது இந்த உலகத்தின் மற்ற தேசங்களையோ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவர்கள் மிகவும் மிகவும் கொஞ்ச ஜனங்களாயிருந்தார்கள். ஆனபடினாலே தேவன் அவர்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். வசனம் 8, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். யாத்ராமும் 2:23 இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். அவர்களை நேசித்தபடியினாலே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்ததின் நோக்கம் தேவன் அவர்கள் மேலே வைத்திருந்த அன்புதான். அதைத்தான் திரும்ப திரும்ப அவர்களுக்கு அவர் செய்கிறார். உபாகமம் 7:9 பாருங்கள். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். அருமையானவர்களே, தேவனுடைய அன்புக்கு மனிதன் செய்ய வேண்டிய மாறுத்திரம் என்ன? அதுதான் கீழ்ப்படிதல். வசனங்கள் 10:11 பாருங்கள். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. ஆம், பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய அன்புக்கு மாறுத்தரவாக அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. உபாகமம் 7:12-13 இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் தேவனை பரிபூர்ணமாய் விசுவாசித்திருப்பார்கள் என்றால் எத்தனை உன்னதமானதா இருந்திருக்கும். இப்பொழுது தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், உபாகமம் 7:18 உன் தேவனாய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும். தேவன் முற்காலத்திலே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதே எதிர்காலத்திலே நமக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார் என்ற உற்சாகத்தை நமக்கு தருகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பின்னாலே திரும்பி பாருங்கள். உங்களுடைய தீமைக்காக எதையாவது கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை நாம் தவறியிருக்கும் பொழுதும் எத்தனை முறை ஆபத்திலே நம்மை காத்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் நாளையை குறித்தும் அடுத்த வாரத்தை குறித்தும் அடுத்த மாதத்தை குறித்தும் ஏன் இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கிறீர்கள்? பயப்பட வேண்டாம். அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். இதுவரை உங்களை நடத்தியவர் இனிமேலும் உங்களை வழி நடத்துவார். உபாகமம் 7:21-22 பாருங்கள். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? தேவனுடைய ஞானம் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது. அவருடைய பாதுகாவலை குறித்து அவர் சிந்திக்கிறார். உடனடியாகவே தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழித்துவிட்டால் மிருகங்கள் அதிகமாக பெருகி அது இவர்களுக்கு இடையூறாக வந்துவிடும். எனவேதான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும்படியாய் அவர் கட்டளை கொடுக்கிறார். உபாகமம் 7:23 உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவமான காரியங்களினாலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் முழுவதும் வாக்குத்த பூமியை விட்டு அழிக்கப்பட போகிறார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் அவர்கள் மேலே ஏன் பொறுமையாக இல்லை என்று யோசிக்கலாம். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 15:16 பார்த்தால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியினர் 4வது தலைமுறை மட்டும் இங்கே உள்ளே வரப்போவதில்லை என்பதையும் கூறியிருக்கிறார். இவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக தேவன் 430 கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, இன்னும் அவர்களுக்காக எத்தனை ஆண்டுகளை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? எந்த ஒரு வீட்டிலாவது வசிக்கிறவர்களுக்கு வாடகை கொடுப்பதற்கு இத்தனை அதிகமான காலத்தை யாராவது கொடுப்பார்களா? தேவன் அவர்களுக்கு 430 ஆண்டுகளை கிருபையாக கொடுத்திருந்தார். அவருடைய பாவம் நிறைவான பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வந்தது. எனவே அந்த தேசங்களின் மேலே நாம் தவறான பரிதாப உணர்ச்சி கொள்ள தேவையில்லை. அதற்கு பதிலாக இந்த நிகழ்வுகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இருப்பது போல பழைய ஏற்பாட்டிலேயும் தேவன் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் தேவனாயிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் இரக்கமுள்ளவராயும் கிருபை உள்ளவராயும் இருக்கிறார். தேவன் இரக்கமாய் அன்பாயிருக்கிறார் என்பதனாலே தொடர்ந்து நாம் பாவ வாழ்க்கையிலே நீடிக்காமல் நம்மை மனம் திரும்ப எச்சரிக்கிறார். அவருடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. காலங்கள் கடந்து போகும் முன்னதாக, நாட்கள் நிறைவடையும் முன்னதாக மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்னமும் மனம் திரும்பாத பகுதிகள் இருக்கும் என்றால் இப்பொழுதே மனம் திரும்ப தீர்மானிப்போமா? இப்பொழுது நாம் உபாகமம் 8 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். கடந்த காலத்திலே தேவன் எவ்வாறு செயல்பட்டார் என்பது எதிர்காலத்திலே தேவன் எவ்வாறு செயல்படுவார் என்பதற்கு நமக்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கே மீண்டுமாக மோசே கற்பனைகளை குறித்து சொல்லும் பகுதியிலே சமயம் தொடர்பான தேசம் தொடர்பான ஒழுங்குகளை தேவன் கூறுகிறார். இது 21 அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து செல்கிறதா இருக்கிறது. பாருங்கள், உபாகமம் 8 அதிகாரம் 1 வசனம், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. இங்கே புதிய ஒரு சந்ததியார் நிற்கிறார்கள். யோர்தானின் கிழக்கு கரையிலே இருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நதியை கடந்து தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க நிற்கிறார்கள். தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்காக மோசே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுக்கு அவர்கள் எல்லா காலகட்டங்களிலேயும் எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து உற்சாகமூட்டுகிறார். வசனம் 2, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பின்னான காலங்களை நினைத்து பார்க்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எவ்வாறு தங்களோடு தேவன் இடைப்பட்டார் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களை சோதித்து பரீட்சித்து அவர்களை ஆயத்தப்படுத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அடிக்கடி நம்முடைய கடந்த காலங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அது எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாய் பவுல் எழுதியிருக்கிறார் தெரியுமா? பாருங்கள், பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அருமையானவர்களே, நாம் நினைவு கூற வேண்டியது என்ன? தேவன் கடந்த காலங்களிலே நம்மை வழி நடத்தியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது எத்தனை உண்மை இல்லையா? இந்த நிமிடம் வரை எத்தனை கிருபைகளை உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்! கடந்த நாட்களிலே இவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி வந்திருப்பார் என்றால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலத்திலேயும் அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். நாம் எதற்காக கடந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு செய்ததை அடிக்கடி நினைவு கூற வேண்டும் என்றால் அது எதிர்காலத்தை சந்திக்க நம்மை பலப்படுத்துகிறதாய் உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே பரீட்சித்தார்? அவர்களை தாழ்மைப்படுத்தும்படிக்கும் அவருடைய இருதயத்திலே உண்மையாகவே என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்கும் அவ்வாறு நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் இப்பொழுதும் தேவன் வழிநடத்துவதற்கு காரணம் அதுதான். எத்தனையோ இடுக்கமான பாதைகள் வழியாய் நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது. சில வேளைகளிலே நெருப்பிலும் தண்ணீரிலும் நம்மை போட்டு எடுக்கிறார். ஏன்? நம்மை பரீட்சிக்கவும் நம்மை தாழ்மைப்படுத்தவும். மனிதன் சிறுவனாயிருந்தாலும் பெருமை உள்ளவனாயிருக்கிறான், தந்திரமானவனாயிருக்கிறான், சுய நம்பிக்கை உள்ளவனாயிருக்கிறான். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். பூமியிலே நடக்கிற இந்த சின்ன மனிதனுடைய பெருமையை எத்தனை அதிகமாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். எனவே தனது ஜனங்களை இப்படிப்பட்ட கஷ்டங்களின் வழியாக கடந்து வரும்படியாய் செய்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, எந்த ஒரு உலோகத்தையும் பலவிதமான பரீட்சைகளை தாண்டி வர செய்வார்கள். பரீட்சையானது ஒருவன் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா என்பதை தெளிவுபடுத்திவிடும். இன்றைக்கு நமது திருச்சபைகளிலே இருக்கிற அநேகர் நல்ல சொகுசான வாழ்க்கையை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் சோதனையின் பாதையிலே கடந்து வந்ததில்லை. எனவே அப்படிப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு உண்மையானவர்கள், உண்மையான விசுவாசிகள் என்பதை நாம் கண்டறிய முடியாது. சோதனையின் பாதையை கடந்து வந்த மனிதர்களை நாம் நம்பலாம். உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மத்தேயு 4:4 லூக்கா 4:4 இயேசு சோதனை நேரத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்தியதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த வசனத்தை மேற்கோளாக சொல்லாமல் இருந்திருப்பார் என்றால் இந்த வசனம் சொல்லும் பெரிய சத்தியத்தை நாம் கவனிக்காமல் சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. தேவன் இந்த உலகத்திலே உலக பிரகாரமான அநேக காரியங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், இப்படி அநேக உலக ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தருவதனாலே ஆவிக்குரிய செல்வத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் செழுமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாயிருக்கிறது. இன்றைக்கு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பு எது என்றால் கர்த்தருடைய வார்த்தைதான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் இதை குறித்து சாட்சி பகர முடியும். இந்த கர்த்தருடைய வசனங்களை கருத்தோடு கூட கற்றுக்கொள்ளும் முன்னதாக நம்முடைய வாழ்க்கை இருந்த நிலைமைக்கும் தொடர்ந்து பல மாதங்களாக பல வருடங்களாக இவ்வாறாக கர்த்தருடைய வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் சொல்ல முடியும். உபாகமம் 8:4 பாருங்கள். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இங்கே அற்புதமான ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். நாம் பயன்படுத்துகிற நம்முடைய உடைகள் எவ்வளவு சீக்கிரமாக பழமையாய் போய்விடுகிறது இல்லையா? பொதுவாகவே பெண்கள் எப்பொழுதும் புதிய புதிய உடைகளை அணியவே விரும்புவார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் உடையில் சேதம் ஏற்படாதபடி அற்புதமாய் தேவனால் பாதுகாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்து வந்திருந்தாலும் யாருடைய கால்களும் வீங்கவில்லை. பணித்தளம் ஒன்றிலே வைத்தியராய் பணி செய்கிற ஒருவர் சொல்லும்பொழுது, அந்த மக்களுடைய உணவு சரியான நிறைவான உணவாய் இல்லாதபடியினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா வைட்டமின்களையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, இதன் காரணமாக அவருடைய கால்களிலே வீக்கம் கண்டுகொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த மன்னாவிலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். இது அற்புதமான ஒரு உணவு. அவருடைய சரீரத்திற்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அது கொடுத்தது. அதேபோல ஆவிக்குரிய மன்னா கர்த்தருடைய வார்த்தைதான். இதுவும் அற்புதமான ஒரு உணவு. இந்த கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் பிரியமானவர்களே. இதனை குறித்து நாங்கள் பெற்றுக் கொள்கிற கடிதங்கள் எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை குறித்த செய்தியை குறித்து பலர் பலவிதமான கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். சிலர் இந்த அதிகாரத்தை நான் கவனித்தபொழுது எனக்கு ஆண்டவர் பெரிய ஆறுதலை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர், நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தேன், தேவன் அதை எனக்கு சுட்டிக்காட்டி அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர், நான் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அக்கறையற்றவனாயிருந்தேன், அந்த அதிகாரத்தை நான் கேட்டபொழுது ஆண்டவர் என்னை மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று கூறுகிறார்கள். ஆம் பிரியமானுள்ளே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதே அதிகாரத்தை கேட்கும் இன்னும் சிலர், நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டோம் என்றும் கூறுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்காக முறையாக கருத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் கால்கள் வீணாகாது, உங்கள் ஆத்மாவிலே பலவீனம் வராது, உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய தேவை எதுவானாலும் கர்த்தர் கொடுக்கும் மன்னவாகிய அவருடைய வார்த்தை சந்திக்கும். அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு தேவன் கொடுக்க போகிற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், உபாகமம் 8:5-9 வாசிக்கிறேன். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டியெடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். அருமையானவர்களே, இன்றைக்கு வாழும் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர் தவறான போதனை செய்கிறார்கள். நீ உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ உலக காரியங்களிலேயும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவாய் என்று போதிக்கிறார்கள். இது உண்மை அல்ல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய தேசத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களை உலகத்தின் பொருட்களினாலே ஆசீர்வதிப்பேன் என்று வேதத்திலே ஒரு இடத்திலேயும் அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு சிறந்த வெற்றி பெறும் கிறிஸ்தவ வியாபாரிகள் உண்டு. அவர்கள் தேவனுடைய பங்குதாரராயிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அவர்களை தேவன் அபரீதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆம், அதை அவர் செய்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்திலே அதை அவர் வாக்கு பண்ணவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைத்தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்த எந்த வாக்கு தத்துவத்தையும் புதிய ஏற்பாட்டிலே அவர் கொடுக்கவில்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணாவிட்டாலும் சில வேளைகளிலே சிலருக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், எல்லாருக்கும் அல்ல. அற்புதமான கிறிஸ்தவர்கள் சிலர் பண காரியங்களிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை வானொலியிலே கொடுப்பதற்கு உதவி செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். அதேவேளையிலே தெரிந்தெடுக்கப்பட்ட சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். மற்ற எத்தனையோ பேரை விட அதிகமாக கர்த்தருக்காக செய்ய வாஞ்சி உள்ளவர்களாயிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் ஆதரவாயும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்பதற்கு பயனுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கிற இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் திருச்சபை மக்களுக்கும் உள்ள பெருத்த வேறுபாடு என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சத்தியத்தை ஆழமாய் உங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வீர்கள் என்றால் அநேக வேளைகளிலே நீங்கள் உள்ளம் உடைந்து போகாமல் இருப்பீர்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதனாலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்களே ஒழிய பின்வாங்கி போக மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் பொருளாதார நிலைமையிலே தாழ்வான நிலைமையிலே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். அவர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆவிக்குரிய செல்வத்தை மேலும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உபாகமம் 8:10-11. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் காலங்களிலே எப்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்த எச்சரிப்பை தேவன் தொடர்ந்து கொடுக்கிறார். பாருங்கள், உபாகமம் 8:14-16 வாசிக்கிறேன். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லா வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். இங்கே உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்பது 1000 வருட அரசாட்சியின் காலத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அந்நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்திலே சிறப்பான ஒரு தேசமாக ஆசீர்வாதங்களோடு விளங்கும் என்பதை தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை திருச்சபைக்கு அவர் கொடுக்கவில்லை. எனவே இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது என்று நீங்கள் எடுத்துக் கொள்ள முடியாது. நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுத்துக் கொள்ளப் போகிறார். ஆனால் இஸ்ரவேலருடைய நம்பிக்கை இந்த உலகம். இந்த வித்தியாசத்தை நாம் நன்கு அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்களை குழப்பிக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான் குழப்பமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். எப்பொழுதுமே இதை தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் யூதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த உலகத்திற்குரியது. விசுவாசிகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். உபாகமம் 8:17-18 பாருங்கள். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்த பூமியிலிருந்து செழித்து வளர்ந்தபொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அவர்கள் செழிப்படையாமல் காணப்படும் பொழுது அது அவர்களுக்கு தேவன் கீழ்ப்படியவில்லை என்பதை வெளிப்படுத்தியது. இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்க்கும் பொழுதே அவருடைய நிலைமைக்கு காரணம் என்ன என்பதையும் நீங்களே தீர்மானிக்க முடியும். வசனங்கள் 19-20. உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அருமையானவர்களே, இங்கே தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பை பார்க்கிறோம். அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் தொடர்ந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கீழ்ப்படியாமல் போவார்கள் என்றால் அந்த தேசத்திலிருந்து தேவன் அழிக்கும் ஜனங்களுக்கு என்ன செய்தாரோ அதையே இவர்களுக்கும் செய்வேன் என்கிறார். சொல்லப்போனால் அந்த ஜனங்களுக்கு செய்ததை விட இவர்களுக்கு அதிகம் தேவன் கேடு செய்தார். காரணம் என்ன? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய தேவனை தங்கள் தேவனாய் கொண்டிருந்தது அவர்களுக்கு ஒரு பாக்கியம். ஆனால் அவர்கள் பொறுப்பற்றவர்களாய் வாழ்ந்து விட்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார். நாமும் அவரை நேசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை எதிர்பார்க்கிறார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை தேவன் அவ்வப்பொழுது நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நாம் உணர்ந்து கீழ்ப்படிவோம் என்றால் மேலும் மேலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய மனசாட்சி கூர்மையானதாகிக் கொண்டே இருக்கும். பாவத்தை பாவம் என்று உணரும் உணர்வை நாம் பெற்றுக் கொள்வோம். சோதனை வரும்பொழுதே சோதனை வருகிறது என்பதை அறிந்து அதற்கு விலகிக் கொள்ள தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு வழி செய்வார். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படியத்தான் தொடர்ந்து மற்ற காரியங்களிலேயும் அவர் நம்மை நடத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார். ஏற்கனவே வெளிப்படுத்திய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் வாழும்பொழுது நாம் எதிர்பார்க்கும் பதிலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொன்ன கட்டளைகள் கற்பனைகள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் அதை குறித்து நமக்கு உணர்த்துவார் என்றால், ஆண்டவரே, நான் இன்று முதல் அந்த குறிப்பிட்ட காரியத்திலே பரிபூர்ணமாய் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13.